அன்பான இளம் பெண்களே, இம்மாலையில் உங்கள் முன்னிற்பதற்காக மாபெரும் சிலாக்கியமும் சந்தர்ப்பமும் பெற்றிருக்கிறேன். நீங்கள் அற்புதமான எழுப்புதல் சாட்சியாய் இருக்கிறீர்கள். 13வது விசுவாச பிரமாணமானது 2011 மியூச்சுவல் வகுப்பின் தலைப்பாக இருக்கிறது. இந்த வருடம் வாலபர்களின் கூடுகைகள் மற்றும் திருவிருந்து கூட்டங்களில் நான் கலந்து கொண்டபோது 13வது விசுவாச பிரமாணமானது இளம் பெண்கள் மற்றும் வாலிபருக்கு என்ன பொருள்பட்டதென்றும் அது அவர்களுடைய ஜீவியங்களில் எப்படி பொருந்திருக்கிறது என்பதையும் அவர்கள் கூறியதை நான் கேட்டேன். சிலர் அதை கடைசி விசுவாச பிரமாணம் என்றும், நீளமானது, மனப்பாடம் செய்ய கடினமான என்றும், அது விசுவாச பிரமாணத்தை ஆயர் மனப்பாடம் செய்ய சொல்ல கூறுவது இல்லை என்றும் பலரும் கூறினர். ஆயினும் உங்களின் பலரும் கூட இந்த 13வது விசுவாச பிரமாணம் அதிகமாயிருக்கிறது என நினைக்கிறீர்கள். 13வது விசுவாச பிரமாணம் நீதியுள்ள கிறிஸ்துவ வாழ்க்கைக்குரிய ஒரு வழிகாட்டியாயிருக்கிறது. கீழேயுள்ள 13வது விசுவாச பிரமாணத்தில் உள்ள உபதேசங்களின்படி ஒவ்வொருவரும் வாழ தெரிந்து கொண்டால் இந்த உலகம் எப்படி இருந்திருக்கும் என்று ஒரு கணம் கற்பனை செய்து பாருங்கள். நாங்கள் நேர்மை, உண்மை, கற்பு, தயாளகுளம், நற்குணம் மற்றும் மனுஷருக்கு நன்மை செய்தல் என்பவற்றை நம்புகிறோம். மேலும் எல்லாவற்றையும் நம்புகிறோம், எல்லாவற்றையும் விசுவாசிக்கிறோம், பலவற்றை சகித்திருக்கிறோம், எல்லாவற்றையும் சகித்திட முடியும் என நம்புகிறோம் என்று பவுல் கூறிய அறிவுரையை நாங்கள் பின்பற்றுகிறோம் என கூறலாம். ஏதேனும் கற்புள்ளதாய், அன்புள்ளதாய், நற்கீர்த்தி அல்லது புகழத்தக்கதாய் இருந்தால் நாங்கள் அவற்றை நாடி தேடி ஞாயிறு காலையில் உள்ள முதல் பொது மாநாடு பிரசங்கத்தில் தீர்க்கதரிசியாகிய தலைவர் மான்சன் பிலிப்பியர் 4:8 பவுல் கூறிய அறிவுரைகளை சுட்டிக்காட்டினார். அது 13வது விசுவாச பிரமாணத்தில் உள்ள அநேக கொள்கைகளை எழுப்பதிலூட்டியது. நாம் வாழ்கிற இந்த காலம் சவால் நிறைந்ததென்று தலைவர் மான்சன் குறிப்பிட்டு ஊக்கமளிக்குமாறு பேசினார். சில நேரங்களில் இவ்வுலக வாழ்க்கையிலுள்ள இந்த கொடிய பயணத்தில் பவுல் அப்போஸ்தலன் கொடுத்த அறிவுரையை நாம் பின்பற்றுவோமானால் அது நம்மை பத்திரமாய் காத்து பாதையில் செல்ல உதவும். இன்றிரவு பத்திரமாய் நம்மை பாதுகாத்து பாதையில் செல்ல நிச்சயமாய் உதவுகிற விசுவாச பிரமாணத்தின் 13வது கொள்கைகளுக்கு மிக தொடர்பான இரு கொள்கைகளுக்கு நேராய் கவனம் செலுத்த விரும்புகிறேன். அதை பற்றிய ஒரு திடமான சாட்சியும் ஒழுக்கம் மற்றும் உண்மையாய் இருத்தல் குறித்த அந்த முக்கிய கொள்கைகளுக்கு என்னை ஒப்பு கொடுத்திருக்கிறேன். முதலில் நேர்மையாய் இருப்பதை விசுவாசிக்கிறேன் என்பதில் நேர்மையாய் இருந்திருவது என்றால் என்ன? ட்ரூ டு த ஃபேத் என்ற சிறு குறிப்பில் நேர்மையாய் இருத்தல் என்பதற்கு சத்தியமாய் ஒருபோதும் ஏமாற்றாமல் எந்த கருத்தை அது கூறுகிறது. நேர்மையாயிரு என்பது தேவனிடமுள்ள ஒரு கட்டளையாயிருக்கிறது. மேலும் நமது இரட்சிப்புக்கு பூரண நேர்மை கட்டாயம் அவசியம். நாம் கட்டாயம் முழுமனதோடு நேர்மையாயிருக்க வேண்டும் என்ற தலைவர் ஹாவர்ட் டபிள்யூ ஹண்டர் போதித்தார். அவர் பல வருடங்களுக்கு முன்பு பெரிய அறை மற்றும் கூடுமிடங்களில் உள்ள வாசல்களில் உன்னில் நேர்மையாயிரு என்று எழுதப்பட்ட சுவரொட்டிகள் இருந்தன. அவைகளில் பல வாழ்க்கையிலுள்ள அற்ப சாதாரண காரியங்களுக்கு தொடர்பானவை. இங்கே நான் நேர்மை கொள்கை உருவாகிறது. பெரிய காரியங்களில் நேர்மையற்று இருந்தால் அது நன்னடத்தை தவறு என்று ஏற்றுக்கொள்கிற சிலர் முக்கியத்துவமற்ற அற்ப காரியங்களாயிருந்தால் மன்னிக்கலாம் என எண்ணுகின்றனர். $1,000 அல்லது ஒரு டைம் மதிப்பு கொண்ட நேர்மையற்ற தன்மைக்கு இடையில் ஏதாவது வேறுபாடு உண்டா? சிறிது அல்லது பெரியது உண்டு அல்லது இல்லை என்பதற்கு ஏதாவது அளவுகோல் இருக்கிறதா? தலைவர் ஹண்டர் தொடர்ந்து பேசுகையில், ஆண்டவரின் ஐக்கியத்தையும் பரிசுத்தாவியின் உணர்வையும் நாம் பெற்றிருந்தால் நாம் நம்மிலும் தேவனோடும் மற்றும் சக மனுஷரோடும் நேர்மையாயிருக்க வேண்டும். இது மெய்யான சந்தோஷத்தின் பலமாயிருக்கிறது. சிறிது மற்றும் பெரியதுமான எல்லா காரியங்களிலும் நாம் நேர்மையாயிருந்தால் நம் மன அமைதியையும் தெளிந்த மனசாட்சியையும் பெற்றுக்கொள்கிறோம். நமது நட்புறவுகள் நம்பிக்கை என்ற அடித்தளத்தின் மேல் உள்ளதால் அவை வளர்க்கப்படுகிறது. பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியத்தை நாம் பெற்றிட இயலுவதே நேர்மையாயிருப்பதால் வரும் பெரிய ஆசீர்வாதங்களாகும். எல்லா காரியங்களிலும் நேர்மையாயிருந்திட வேண்டும் என்ற எனது ஒப்பு கொடுப்பை பலப்படுத்திய ஒரு சிறு கதையை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஒரு மனிதன் அவனது பக்கத்து வயலிலிருந்து சோளக்கதிர் திருடுவதற்காக ஒரு மாலை வேளையில் சென்றான். யாரேனும் வந்தால் எச்சரிப்பு கொடுக்கவும் வேலையருகே அமர்ந்து கண்காணிக்கவும் தனது சிறு பையனையும் கூட்டிச் சென்றான். தனது கையில் ஒரு பெரிய பையுடன் வேலியை தாண்டி கதிரை அறுக்கும் முன்பு ஒவ்வொரு வழியாய் எல்லா பக்கமும் பார்த்துவிட்டு யாரும் இல்லை என்பதால் தனது பையை நிரப்ப ஆரம்பிக்கும் நேரத்தில் அந்த சிறுவன் கூப்பிட்டு, அப்பா, நீங்கள் பார்க்காத ஒரு வழி இருக்கிறது, நீங்கள் மேலே பார்க்க மறந்துவிட்டீர்கள் என்றான். நேர்மையற்ற தன்மைக்கு நாம் சோதிக்கப்படுகையில் ஒருவருக்கும் இது தெரியாது என்று நினைக்கிற சோதனை நாம் அனைவருக்கும் வருகிறது. பரலோகப்பிதா அறிகிறார், கடைசியில் நாம் அவருக்கு கணக்கு கொடுக்க வேண்டும் என்று இக்கதை நம்மை ஞாபகப்படுத்துகிறது. நேர்மையாயிருப்பதில் நாம் நம்பிக்கை கொள்கிறேன் என்ற இந்த ஒப்பு கொடுத்தல் படி ஜீவித்திட இந்த அறிவு எனக்கு தொடர்ந்து உதவுகிறது. 13வது விசுவாச பிரமாணத்தில் 2வது கொள்கையான நான் உண்மையாயிருப்பதில் நம்பிக்கை கொள்கிறேன் என்ற கொள்கையை போதிக்கிறது. உண்மை என்ற அந்த வார்த்தையானது அகராதியில் உறுதியாயிருத்தல், நேர்மையாயிருத்தல், துல்லியமாயிருத்தல் அல்லது மன சிதற அடிக்காமல் இருப்பது என்று கூறுகிறது. சார்லட் பிராண்டின் 1847 எழுதிய பிரிட்டிஷ் கிளாசிக் எனக்கு பிடித்தமான புத்தகம். அதில் முக்கிய கதாபாத்திரமான ஜேன் ஐயர் ஒரு ஏழை இளம்பெண். அவள் உண்மையின் மாதிரியாயிருந்தாள். இக்கதையில் ராச்செஸ்டர் செல்வி ஐயரை நேசிக்கிறான், ஆனால் அவளை திருமணம் செய்ய இயலவில்லை. பதிலாக திருமணம் ஆகாமலே தன்னோடு வாழும்படி ஐயரிடம் கெஞ்சி கேட்கிறான். செல்வி ஐயரும் ராச்செஸ்டரை நேசித்தாள். ஒரு கண நேரத்தில் சோதிக்கப்பட்டு, அவள் இந்த உலகத்தில் உன்னை பற்றி யார் கவலைப்படுகிறார் அல்லது நீ யாரை காயப்படுத்தப் போகிறாய் என்று தனக்குத்தானே கேட்டுக்கொண்டாள். உடனே ஜேனுடைய மனசாட்சி அவளை நோக்கி, நானே எனக்காக கவலைப்படுகிறேன், அதிக மௌனம், நண்பர் இல்லாமை, ஆதரிப்பார் இல்லாமல் இருக்கிற நான் அதிகமாய் என்னை மதிப்பேன், தேவன் கொடுத்த கற்பனையை கடைபிடிப்பேன், சோதனை இல்லாத நேரங்களுக்கு கட்டளையும் கொள்கைகளும் வேண்டாம், எனது சுய வசதிக்காக நான் அவைகளை மீறினால் அவற்றின் பயன் என்ன, அவைகளை நான் எப்போதும் நம்புவதால் அவைகளால் பயனுண்டு. ஏற்கனவே நான் ஏற்றுக்கொண்ட கருத்துக்கள், முன்பு செய்த தீர்மானங்கள் எல்லாம் நான் நிற்கும்படி என்னிடம் உள்ளது, அதில் நான் காலூன்றி நிற்பேன் என்று கூறியார். சோதனையால் நம்பிக்கை இழக்கும் நேரத்தில் ஜேன் ஐயர் தனது நம்பிக்கையில் உண்மையாயிருந்து தேவன் கொடுத்த கட்டளையில் விசுவாசம் வைத்தாள். மேலும் சோதனையை தடுப்பதில் காலூன்றி நின்றாள். நமது நம்பிக்கைகளுக்கு உண்மையாயிருத்தலை மற்றவர்கள் அறியாதிருந்தாலும் அல்லது வேடிக்கையாயிருந்தாலும் அது பரலோக பிதாவோடு உள்ள நித்திய ஜீவனுக்கு செல்லும் பாதையில் நம்மை பத்திரமாய் வழிநடத்தி செல்கிறது. பரலோக பிதாவோடு நித்திய மகிழ்ச்சியாய் வாழ அவள் அனுபவிக்க விரும்புகிறதை வரைந்த இந்த அவளது படம் எனக்கு பிடித்தமானது. நாம் உண்மையாயிருத்தல் பிறருடைய வாழ்க்கையில் ஒரு எதிர்மறையான பலனை ஏற்படுத்த வழிவகுக்கிறது. ஒப்பு கொடுத்தல் மூலம் தனது விசுவாசத்துக்கு உண்மையாயிருந்து மற்றொரு இளம்பெண்ணின் வாழ்க்கையில் ஒரு பெரிய செல்வாக்கை ஏற்படுத்திய ஒரு இளம்பெண்ணின் எழுப்புதல் கதையை தற்போது நான் கேள்விப்பட்டேன். பல வருடங்களுக்கு முன்பு ஹட்ஸ் டெக்சஸில் கிறிஸ்டி ஜேன் என்பவர்கள் ஒரே பாட்டு வகுப்பில் இருந்தனர். பல சந்தர்ப்பங்களில் கிறிஸ்டி தனது சிநேகிகளோடு தனது மதத்தையும் நம்பிக்கைகளையும் குறித்து பேசுவதை நான் கேட்டேன். கிறிஸ்டியோடு பல வருடங்களுக்கு பிறகு அவள் தொடர்பு கொண்டபோது இந்த கதையை அவள் கூறினாள். நீயும் உனது சிநேகிதிகளும் பேசிக் கொண்டிருந்ததை நான் அறியாததால் மன சங்கடப்பட்டேன். கிறிஸ்துமஸுக்கு ஒரு பைபிள் வாங்கி தருமாறு எனது பெற்றோரிடம் கேட்டேன். அது கிடைத்தது. வாசிக்கவும் ஆரம்பித்தேன். இது எனது மத பயணத்தையும் மெய்யான சபை பற்றிய எனது ஆராய்ச்சியையும் ஆரம்பித்தது. இவ்வாறு 12 வருடங்கள் கழிந்தன. ஓரிரவு என்ன செய்வதென்று அறிய முழங்காலில் நின்று கெஞ்சினேன். அந்த இரவு கிறிஸ்டி, உன்னை பற்றிய ஒரு கனவை நான் கண்டேன். எனது கனவு ஒரு வினோதமாயிருந்தது. உன்னை நாம் மேல்நிலை பள்ளியிலிருந்து நான் உன்னை பார்க்கவில்லை, ஆனால் அதற்கு அர்த்தமாயிருந்ததென்று நான் நினைக்கவில்லை. அடுத்துள்ள 3 இரவுகளிலும் உண்மையை பற்றிய மறுபடியும் கனவை கண்டேன். அந்த கனவுகளில் அர்த்தத்தை சிந்திப்பதில் நேரம் செலவிட்டேன். நீ ஒரு மார்மன் என்று எனக்கு தெரிந்திருந்ததால் மார்மன் வெப்சைட்டில் பார்த்தேன். முதலில் நான் ஞான வார்த்தையை கண்டுபிடித்தேன். 2 வருடங்களுக்கு முன்பு எனது அம்மா நுரையீரல் புற்றுநோயால் மரித்து போய்விட்டார்கள். அவர் புகைப்பிடிப்பவர். ஞான வார்த்தையை படித்து எனக்கு பெரிய அர்த்தத்தை கொடுத்தது. பின்னர் நான் எனது தகப்பனாரின் வீட்டுக்கு நான் சென்றிருந்தேன். நான் அவரது வரவேற்பறையில் அமர்ந்து ஜெபிக்க ஆரம்பித்தேன். நான் எங்கே போவதென்றும் என்ன செய்ய வேண்டும் அறிந்து கேட்டேன். அந்நேரம் சபை விளம்பரம் தொலைக்காட்சியில் வந்தது. அந்த எண்களை எழுதி வைத்து அந்த இரவிலேயே தொடர்பு கொண்டேன். 3 நாள்களுக்கு பின்பு ஊழியக்காரர்கள் என்னிடம், மார்மன் புத்தகத்தை உங்கள் வீட்டுக்கு எடுத்து வரட்டுமா என்று கேட்டனர். நான் சரி என்றேன். நான் 3.5 மாதங்களுக்கு பின்பு ஞானஸ்தானம் பெற்றேன். 2 வருடங்களுக்கு பின்பு சபையில் எனது கணவரை சந்தித்தேன். நாங்கள் டேலஸ் ஆலயத்தில் திருமணம் செய்து கொண்டோம். எங்களுக்கு 2 அழகு குழந்தைகள் இருக்கிறார்கள். கிறிஸ்டி, உனக்கு நான் நன்றி சொல்ல விரும்பினேன். நீ மேல்நிலை பள்ளி படிப்பு முழுவதும் ஒரு நல்ல முன்மாதிரியாயிருந்தால், நீ அன்பான நற்குணசாலியாயிருந்தாய். ஊழியக்காரர்கள் பாடத்தை போதித்துவிட்டு ஞானஸ்தானம் பெற்றிட அழைப்பு கொடுத்தனர். ஆனால் நீ எனது 3வது ஊழியக்காரியராய் இருந்தாய். உனது செயல்கள் மூலம் விதையை நட்டாய். உண்மையில் எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை ஏற்படுத்தினாய். நான் இப்பொழுது ஒரு நித்திய குடும்பத்தை வைத்திருக்கிறேன். எனது பிள்ளைகள் பூரண சுவிசேஷத்தை அறிந்து வளருவார்கள். ஒருவர் அடையக்கூடிய ஒரு பெரிய ஆசீர்வாதம் இதுவே. அதை எனது வாழ்வில் கொண்டு வர நீ உதவினாய். நான் அவனை தொடர்பு கொண்ட பொழுது கிறிஸ்டி இதை கூறினாள். 13வது விசுவாச பிரமாணத்திலுள்ள பல குணாதிசயங்களை நாம் கேட்கிற போது ஆச்சரியம் என்று சில நேரம் நாம் சிந்திக்கிறோம். ஆயினும் இந்த நிலைகளின்படி நாம் வாழ்ந்து கிறிஸ்துவின் முன்மாதிரியை பின்பற்றிட பாடுபட்டால் ஒரு வித்தியாசத்தை நாம் ஏற்படுத்தலாம். ஆல்மா 26:3 அம்மோன் எண்ணியது போல உணர்கிறேன். இந்த மாபெரும் வேலையை செய்திட தேவனுடைய கரத்தில் நாம் கருவிகளாய் செயல்பட்டதே இந்த மாபெரும் ஆசீர்வாதமாயிருக்கிறது. உண்மையாகவும் நேர்மையாயும் இருப்பதை நான் நம்புகிறேன் என்று மட்டும் கூறாமல், ஒவ்வொரு நாளும் அந்த வாக்குறுதியின்படி வாழ்ந்திட உங்களை ஒப்புக் கொடுப்பீர்கள் என்பதே எனது ஜெபம். இங்கே நீங்கள் அனுபவிக்கப்பட்ட வேலையை நீங்கள் செய்யும் போது பரலோக பிதாவின் அன்பும் பலமும் ஆசீர்வாதங்களும் உங்களை தாங்கும் என்பதே எனது ஜெபமாய் இருக்கிறது. இவைகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கூறுகிறேன். ஆமென்.